பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, கதை கவிதை உருவகங்களில் பேசுவது ஒரு தனி கலை. இந்த கலையில் தன்னிகரற்றவர் இயேசு. உருவகங்கள் உவமைகள் வழியே அவர் கூறிய பல உண்மைகள் 20 நூற்றாண்டுகள் சென்ற பின்னரும் நமக்குள் தாக்கங்களை உருவாக்கி வருகின்றன. இயேசு பயன்படுத்திய உருவகங்கள் தினசரி வாழ்விலிருந்து எடுக்கப்பட்டதால் அவற்றின் உதவியோடு இயேசு சொன்ன உண்மைகள் நம் மனங்களில் ஆழமாய் பாடமாய் பதிந்துள்ளன. அன்பு இதயங்களே, இயேசுவின் படிப்பினைகள் பலவற்றை தொகுத்து மத்தேயு தனது நற்செய்தியில் 5, 6, 7 ஆகிய 3 பிரிவுகளில் மலைப்பொழிவாக தந்துள்ளார். இந்த பகுதியில் சென்ற வாரம் நம் ஆன்மீக பயணத்தை துவக்கினோம்.
அன்பு நெஞ்சங்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதியில் இயேசு 2 உருவகங்களை பயன்படுத்தியுள்ளார். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள் என்று இயேசு தன்னை சூழ்ந்திருந்த மக்களிடம் கூறியுள்ளார். உப்பும் விளக்கும் இல்லாத வீடுகள் இல்லை. ஏழை, பணக்காரன், அரசன், ஆண்டி என்ற பாகுபாடுகள் ஏதுமின்றி எல்லா வீடுகளிலும் பயன்படுவது உப்பும் விளக்கும். இயேசு கூறிய இவ்விரு உருவகங்களையும் ஆழமாய் அலசுவது பயனளிக்கும்.
அன்புள்ளங்களே, உப்பு எவ்விதம் உருவாகின்றது என்பதை எண்ணும்போது அதை தூய்மைக்கு அடையாளம் என்று புரிந்து கொள்ளலாம். இயற்கையில் இறைவன் வழங்கியுள்ள 2 பெரும் கொடைகளான சூரிய ஒளி, கடல் நீர் இரண்டும் இணைந்து உப்பு உருவாகின்றது. அதேபோல் ஒளியும் தூய்மைக்கு ஓர் அடையாளமாக விளங்குகின்றது. நாம் ஏற்றி வைக்கும் ஒளி மெழுகிலிருந்து உருவானாலும், எண்ணெயிலிருந்து உருவானாலும், இன்னும் பல பொருட்களிலிருந்து உருவானாலும், எரிகின்ற சுடர் எவ்வித வேறுபாடுமின்றி தூய்மையான ஒளியைச் சிந்துகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள் என்ற இந்த கூற்றின் ஆழத்தை உணர, உப்பாக இருப்பது என்றால் என்ன, மண்ணுலகிற்கு உப்பாக இருப்பது என்றால் என்ன என்ற 2 கேள்விகளை எழுப்பலாம். உப்பாக இருப்பது என்றால் நடுநாயகமாக இல்லாமல் பின்னணியாக இருப்பது. உப்பு இல்லையேல் உணவுக்கு சுவையில்லை, ஆனால் உப்பே உணவாக முடியாது. உணவுக்கு சுவை சேர்க்கும் உப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். உப்பு தன் அளவை கடந்து உணவுடன் சேர்ந்தால் அந்த உணவு குப்பைக்குள்தான் போக வேண்டும். உப்பில்லா உணவும் உப்பு அதிகமான உணவும் குப்பையிலே. உணவு கெட்டுப்போகாமல் இருப்பதற்கும் உடலின் ஒரு சில குறைகளை தீர்ப்பதற்கும் உப்பு பயன்படுத்தப்படுகின்றது.
உப்பின் அரிய குணங்களை நன்கு அறிந்திருந்த இயேசு தன்னை பின்பற்றுவோருக்கு அந்த குணங்களை ஒப்புமைப்படுத்துகின்றார். இயேசுவை பின்பற்றுவோர் உலகின் உப்பாக இருக்கின்றனர் என்றால் அதன் பொருள் என்ன? அவர்கள் உலகின் ஒரு முக்கிய பகுதியாய் கலந்து கரைந்து வாழ்கின்றார்கள். தாங்களே உலகின் மையம், நடுநாயகம் என்று அவர்கள் வாழ்வது இல்லை. உணவில் அளவோடு கரையும் உப்பைப் போல் அவர்களும் உலகில் அளவோடு கரைந்து வாழ்கின்றனர். அளவுக்கு அதிகமாக அவர்கள் உலகோடு கரைந்தால் உலகம் அவர்களால் பயன்பெறப் போவதில்லை. உலகிற்கு மருந்தாகவும் உலகை அழிவிலிருந்து காக்கவும் அவர்கள் கருவிகளாக இருக்கின்றனர்.
அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள் என்று சொன்ன அதே மூச்சில் இயேசு ஓர் எச்சரிக்கையையும் தருகின்றார். உணவுக்கு சுவை சேர்க்கும் உப்பே சுவையிழந்து போனால் பயனில்லை என்று இயேசு எச்சரிக்கின்றார். உப்பு எவ்விதம் தன் சுவையை இழக்கும்? உப்புடன் பிற மாசு பொருட்கள் கலந்தால், சூரிய வெப்பத்தால் உப்பு அதிகம் தாக்கப்பட்டால் அது தன் சுவையை இழந்துவிடும். இயேசுவை பின்பற்றுவோரும் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து, கொள்கை பிடிப்பிலிருந்து விலகி தளர்ந்து உலக சக்திகளால் ஈர்க்கப்பட்டால், தாக்கப்பட்டால் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பயனற்ற உப்பாக மாற வாய்ப்புண்டு. சுவை இழந்த பயனற்ற உப்பு வெளியில் கொட்டப்படும், மனிதரால் மிதிபடும்.
அன்பு இதயங்களே, மிதிபடும் உப்பை பற்றி சிந்திக்கும் போது நம் மனதில் வேறொரு எண்ணமும் எழுகின்றது. உணவுக்கு உயிரோட்டமாயிருக்கும் உப்பு தன்னை முற்றிலும் மறைத்து கரைத்து உணவுக்கு சுவை சேர்க்கின்றது. அதேபோல் உலகில் எத்தனையோ மக்கள் இந்த உலகின் உயிர் நாடிகளாயிருக்கின்றனர். அவர்கள் இல்லையேல் உலகம் இயங்காது என்பது உண்மை. ஆனால் அவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தின் நடுநாயகமாக வைக்கப்படுவது இல்லை.
உலகெங்கும் துப்புரவு தொழிலில் ஈடுபட்டுள்ள பல கோடி மக்களை இந்நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யாருடைய கவனத்தையும் எந்த ஒரு விளம்பரத்தையும் தேடாமல் ஒவ்வொரு நாளும் பணி செய்யும் இவர்கள் ஒரு நாள் மட்டும் தங்கள் பணிகளை நிறுத்திவிட்டால் உலகின் நிலை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரிந்ததுதானே. அன்பு நெஞ்சங்களே, அண்மையில் தமிழக இளையோர் ஜல்லிக்கட்டு வேண்டி மேற்கொண்ட போராட்டத்தில் அவ்வப்போது ஆங்காங்கே உழவர்கள் குறித்த சிந்தனைகளும் எழுந்தன. மனிதர்களால் அடிக்கடி மறக்கப்படும் உழவர்கள் மனிதர்களை மறந்துவிட்டால் இவ்வுலகம் என்னவாகும்?
அன்பு இதயங்களே, உலகின் உப்பாக இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள், ஏற்பிடிக்கும் உழவர்கள் போன்ற பல கோடி தொழிலாளர்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். மண்ணில் மிதிபடும் உப்பை போல வாழ்நாளெல்லாம் மிதிபடும் இவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கும் மனம் நமக்கு வேண்டும். உலகமும் இவர்களுக்கு உரிய மதிப்பை வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எனது அருமை அன்புள்ளங்களே, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்பது இயேசு வழங்கும் அடுத்த உருவகம். ஒளி என்ற சொல்லை கேட்டதும் இருள் என்ற சொல் தானாகவே நம் எண்ணத்தில் தோன்றும். இருள் சூழும்போதுதானே ஒளியை பற்றி, விளக்கை பற்றி நாம் எண்ணி பார்ப்போம். நடுப்பகலில் விளக்கை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை. உணவில் கலக்கப்படும் உப்பை போல இருளில் ஏற்றப்படும் விளக்கு தன்னையே விளம்பரப்படுத்திக் கொள்வது இல்லை. தன்னை வெளிச்சமிட்டு காட்டாமல் சுற்றியுள்ளவற்றை வெளிச்சத்திற்கு கொணர்வதே விளக்கின் முக்கிய பணி.
அன்பு நெஞ்சங்களே, மெழுகு திரியோ, அகல் விளக்கோ, மின் விளக்கோ, எவ்வடிவத்தில் விளக்கு இருந்தாலும் அது தன்னையே அழித்து கொள்ளும்போதுதான் வெளிச்சம் தர முடியும். தன்னை கரைக்க மறுக்கும் உப்பு சுவை தர முடியாதது போல் தன்னை அழிக்கவோ இழக்கவோ மறுக்கும் விளக்கு ஒளி தர முடியாது. உலகிற்கு ஒளியாக இருப்பவர்களும் தங்களையே அழித்து கொள்ள முன்வர வேண்டும். தங்களை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் தங்களை சுற்றி இருப்பவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும்.
அன்பு இதயங்களே, இயேசுவின் இவ்விரு கூற்றுக்களில் புதைந்துள்ள மற்றொரு நுணுக்கமான உண்மையும் நம்மை பிரமிக்க வைக்கின்றது. நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்றோ, உப்பாக ஒளியாக மாறுங்கள் என்றோ இயேசு கூறவில்லை. நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறியுள்ளார். உன்னத பண்புகள் பலவற்றை கொண்ட உப்பாக ஒளியாக நாம் இருக்கிறோம் என்று நம்மீது இயேசு கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கைக்கு ஏற்ப உப்பாக ஒளியாக நாம் வாழ்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, உப்பாக ஒளியாக வாழ்வது என்பது தனக்குள் தானே நிறைவு கண்டு தன்னிலேயே தங்கிவிடும் வாழ்வு அல்ல. குப்பியிலோ கிண்ணத்திலோ வைக்கப்பட்டிருக்கும் உப்பு அங்கேயே இருக்கும் வரை பயன் தராது. அது எப்போது குப்பியிலிருந்து வெளியேறி உணவுடன் கலக்கின்றதோ அப்போதுதான் உப்பு தான் உருவானதன் பயனை அடைகின்றது. அதேபோல் மரக்காலுக்குள் வைக்கப்படாமல் விளக்கு தண்டின் மீது வைக்கப்படும் விளக்கே வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் என்று இயேசு கூறியுள்ளார்.
எனது அருமை அன்புள்ளங்களை, சுயநல வட்டத்தை விட்டு வெளியேறினால் மட்டுமே திரு அவை பயன் தர முடியும் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உரைகளில் அடிக்கடி கூறி வருகின்றார். கோவில்களில் அடைபட்டு மூடப்பட்ட கதவுகளுக்குப் பின் பாதுகாப்பு உள்ளதென்று உணரும் திரு அவை பயனற்றது என்று திருத்தந்தை தெளிவாக கூறியுள்ளார். உணவு தன்னை தேடி வரவேண்டும் என்று உப்பு காத்திருந்தால் பயன் தராது என்பது போல, மக்கள் தன்னை தேடி வரவேண்டும் என்று அருள் பணியாளர்கள் சாமியார் பங்களாக்களில் காத்திருப்பது பயனற்றது என்பதை திருத்தந்தை தன் உரைகளில் வலியுறுத்தி கூறியுள்ளார். இன்றைய உலகில் தடுப்புச் சுவர்களை எழுப்பி தங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க ஒரு சில தலைவர்கள் முற்படும் வேளையில் பாலங்கள் கட்டுவது ஒன்றே திரு அவையின் தலையாய பணி என்று திருத்தந்தை கூறி வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன் சிவில்தா கத்தோலிக்கா என்ற இதழுக்கு வழங்கிய நேர்காணலில் எவ்வகையான திரு அவையை நீங்கள் கனவு காண்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளிக்கும் போது,
போர்க்களத்தில் செயல்படும் ஒரு மருத்துவமனையைப் போல திரு அவையை நான் காண்கின்றேன். அதிகமாக அடிபட்டு கிடக்கும் ஒருவரிடம் அவரது இரத்தக் கொழுப்பு, இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு என்ன என்று கேள்விகள் கேட்பது வீண். அவரது காயங்களை முதலில் குணமாக்க வேண்டும், பின்னர் ஏனையவை குறித்து நாம் பேசலாம். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலிருந்து திரு அவை தன் பணிகளை துவக்க வேண்டும்
என்று அவர் தெளிவாக கூறினார். போர்க்களமாக மாறியிருக்கும் இன்றைய உலகில் திரு அவையின் உறுப்பினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் காயப்பட்டிருக்கும் உலகை நலம் பெற செய்யும் உப்பாகவும், வெறுப்பென்ற இருளில் மூழ்கியிருப்போருக்கு நல்வழி காட்டும் ஒளியாகவும் திகழ வேண்டும் என்று மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.